SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் சுப்ராம் சுந்தர்.
வணக்கம் நேயர்களே. SBS நேயர்களுக்கும் என்னை இன்டர்வியூ செய்யும் சச்சிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி ஐயா. நீங்கள் சிட்னிக்கு வந்த முதல் தமிழர்களில் ஒருவர் என்று அறிகிறேன். உங்களை பற்றி சற்று அறிமுகமாக சொல்லுங்களேன்.
என்னை பற்றி சொல்ல வேண்டும்னா, நான் 74 பேர்க்கு வந்தேன். படி
பேர்த்துக்கு வந்தீங்க.
தமிழ்நாட்டில் MBBS படித்த பிறகு, டெல்லியில் DCH பண்ண பிறகு நான் ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே வந்தேன். நான் படிக்க வந்தேன். அங்கு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டராக வந்தேன். குழந்தை நல ஆஸ்பத்திரியில் வேலை கிடைத்தது. அங்கே 3 வருஷம் இருந்தேன். வேலை செய்து கொண்டிருந்த போது நியூ சவுத் வேலை வேலை கிடைச்சிது. அதை விட்டு நியூ காசில் வந்து அது பிறகு பார்த்தேன். என்னால் பீடியாட்ரிக் ஃபாலோ பண்ண முடியாதனால ஜெனரல் ப்ராக்டிஸ் ஜாயின் பண்ணினேன்
சார்.
77 ஜெனரல் ப்ராக்டிஸ்.
77 சிட்னியில் நீங்கள் ஜெனரல் ப்ராக்டிஷனராக இருந்தீங்க.
கூட முதல்ல ஒரு 2 பேர் வேற வைத்தியர் வேலை பண்ணி கொண்டிருந்து அவர் கூட வேலை பண்ணி தெரிந்து நுணக்கங்கள்லாம் ஜெனரல் ப்ராக்டிஸ் நுணுக்கெல்லாம் தெரிந்து பிறகு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு எனக்கு ஜெனரல் ப்ராக்டிஸ் அசோசியேஷன் வேலை செய்ய கொடுங்க, தனியாக வேலை செய்ய எனக்கு அனுமதி கொடுத்ததுனால் நான் தனியாக 81 தனியாக ஆரம்பித்தேன்.
அப்பொழுது நீங்க 74 வந்த பொழுது இங்கே தமிழர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இல்லையா?
தமிழ், 2-3 தமிழ் இருந்தார்கள். அது ஒரு தமிழர் டாக்டர் கோவிந்தன் அப்ப இறந்து போயிட்டார். அப்புறம் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னும் இருக்கார்.
அவர் சைக்காலஜி.
அப்புறம் ராஜேந்திரன் ஒருத்தர், அவரும் எனக்கு தெரியும். அது பிறகு எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஜனார்தனும் இருக்கார், அவரும் இருக்கார், அவர் மனைவியும் இருக்கார். நாங்கள் வந்து 10 பேர் தான் இருக்கோம். அந்த நாங்கள் வந்த புதுசில் 10 பேர் தான். ஆனால் எனக்கு தெரிந்து நார்த் இந்தியாவிலிருந்து 10 பேர் இருக்கார் டாக்டர். அவர் இன்னும் நான் பார்ப்போம், பேசுவோம், கலைப்போம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து டாக்டர் கூட நான் வேலை பண்ணியிருக்கேன். அவளும் தெரியும் எனக்கு. சின்ன தம்பி இருந்தால் அவர் வந்து இறந்து போயிட்டார். பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தால் அவரும் இறந்து போயிட்டார். செயின்ட் ஜார்ஜ் இருந்தார், அவர் கூட எல்லாம் நாங்கள் சேர்ந்து அந்த காலத்தில் தமிழ் ஆட்கள் சென்னை எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் கூட சேர்ந்து போவோம், நாங்கள் மெடிக்கல் மீட்டிங் போவோம், வீட்டுக்கெல்லாம் போவோம். இது வந்து 76-77. அது பிறகு நான் தனியாக ஆன பிறகு தனித்தனியாக போயிட்டோம். இருந்தாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுவோம், கலைப்போம், பல இடங்களில் சந்திப்போம். இன்னும் அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது.
இன்று நீங்கள் பேச வந்திருப்பது ஆஷா ஃபவுண்டேஷன் பற்றி.
ஆமாம், ஆஷா ஃபவுண்டேஷன் பற்றி சில வார்த்தையில் சொல்றேன் உங்களுக்கு. ஆஷா ஃபவுண்டேஷன் என்றால், ஆஷா என்றால் சமஸ்கிருத வாதத்தில் நம்பிக்கை என்று பொருள். ஆஷா ஆஸ்திரேலியா ஃபவுண்டேஷன், நாங்கள் தென்கிழக்கு ஆசிய முதியோர்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்.
இது முதியோர்களுக்காக,
முதியோர்க்காகவும் அதை சம்பந்தப்பட்டு அவளை கவனித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் உதவி செய்ய இதை இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தது. இப்போ வந்து பார்த்தால் அதிகரித்து வரும் நம்ம சமுதாயத்தில் வந்து முதியோர்கள் தேவைக்கேற்ற ஆஷா ஃபவுண்டேஷன் உருவானதுனால் பல பேருக்கு நாங்கள் இதெல்லாம் உதவி செய்ய முடிய நிலை இருக்கு.
சரி, எப்படியான உதவிகள் செய்யறீங்க சொல்லுங்க.
இப்படி என்றால் பல விஷயத்தை உதவி செய்யலாம். ஒன்று வந்து எங்கள் சேவைகள், ஒன்று வந்து எங்களுக்கு முதியோர் உடல் நலம் பற்றி அறிமுகம் செய்வோம். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுப்போம். நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அறிமுகம் பதிவு செய்தல், அதுபோல் தகவல் பரிமாற்றம், என்னெல்லாம் அதனால் என்ன பிரச்சனை என்னெல்லாம் நாம் சேர்ந்து பார்த்துக்கலாம். 3வது விழிப்புணர்ச்சி, விழிப்புணர்ச்சி தொலை வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். நான் அடுத்தது வந்து என்ன பண்ண, உடல்நல பிரச்சார கூட்டங்கள், அதாவது எல்லாருக்கும் இலவச உடல்நிலை பாதிப்பது, அதை பற்றி பேசுவோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதுக்கு தனியாக சுகர், பிளட் சுகர், அவருடைய சர்க்கரை நோய்க்கும் ரத்த அழுத்தத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பேசுவோம். நாங்கள் புழு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு வந்து. இந்த மாதிரி சமாதானங்கள்லாம் முதியோர் உடல்நலத்தை பற்றி பேசுகிறோம்.
சரி,
அது 24 வருஷமாக இது பண்ணி கொண்டிருக்கிறது. இது யூஏ, அதை யுனைடெட் இந்தியா அசோசியேஷன் பண்ணுவேன். அப்புறம் ஆஸ்திரேலியன் ஓல்டு அசோசியேஷன் பண்ணியிருந்தேன். நான் என்னோட வேலை என்றால் சுகர் டெஸ்ட் பண்ணுவது, சுகரும் பிளட் ப்ரெஷரும் செக் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து நினைவுபட்டி, மனநோய், மனநோய் வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் வரும், நமக்கு தெரியும்.
இல்லை, மனநோய் யாருக்கும் வரலாம் இல்லையா?
எல்லாருக்கும் வரும். அது அது பெரிய கஷ்டம் தான். மனநோய் வந்து ஆள் அவருக்கும் கஷ்டம், அவர் கூட இருக்கணும்,
சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம்.
அது எப்படி என்ன என்ன பண்ணுவோம், அது என்ன பண்ணலாம், அதற்கான ஒழிகள் நாங்கள் சொல்ல முடியும். ஆஷா ஃபவுண்டேஷன் பண்ண முடியும். அதற்கு சமூக தீர்த்தம் என்ன சொல்லணும் என்றால், நாங்கள் நினைவு மறதி உள்ள முதியோர்களை நினைவு மருத நிலையத்தில் அனுபவிப்பது, மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்தலாம், இல்லைன்னா நர்சிங் ஹோம் போடலாம். ஆனால் நர்சிங் ஹோம் போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்பொழுது வந்து நமக்கு கேர், இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து கேரர்ஸ் கொடுப்பாங்க. கேரர் என்றால் வீட்டில் இருந்தே துணை உதவியாளர் கொடுக்கல, அவர் நம்மளுக்கு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து குளிப்பாட்டுறது, சாப்பாடு பண்ணுறது கொடுக்கறது, வீட்டில் எல்லா அவசியம் சமையலும் செய்து கொடுத்து எடுத்து வெளியில் கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டு, எதற்கென்றால் வயசானவர்கள் வீட்டில் இருந்தால் தான் நல்லது. நர்சிங்கம் தேவை கிடையாது.
அவங்களுக்கு பரிச்சயமான சூழல்ல இருக்கிறது நல்லது.
ஆமாம், பரிச்சயமான சூழல். அதற்காக வீடுக்கு எல்லா வித வசதியும் செய்து கொடுப்போம்.
சரி,
அது ரொம்ப தேவைதானே. எங்க உட்காரலாம், எங்க படுக்கலாம், எந்த மாதிரி ரூம் வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி சீட் வேணும், எந்த அதெல்லாம் சொல்லக்கூட ஆசா பவுண்டேஷன் நாங்கள் ஆளுகளுக்கு ஆள் வைத்து ஹெல்ப் பண்ண முடியும். அந்த நிலைமையில் இருக்கின்றது. அதுக்கடுத்தது மற்ற சேவைகள் சமூக குழுவுடன் சேர்ந்து, அதாவது அவர்களுக்கு குரூப் செஷன்ஸ்,
அது ஆஷா ஃபவுண்டேஷனே செய்கிறதா அல்லது வேறு?
இல்லை, ஆஷா பண்ண அதாவது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, குக் பண்ண சொல்லிக் கொடுங்க. அது மாதிரி ஒரு 6 வாரத்துக்கு வந்து 8 வாரம் ஒரு படி கொண்டு
இருக்கோம். இந்த குழுக்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒரு குழுவில் 20 பேர் அதை விட பேர்தாக இருக்குமோ?
இந்த குழுக்கள் 20 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து சேர்ந்து வந்து பார்க்கறது 80-90 பேர் இருக்கும், அது மேலேயே இருக்கும். எல்லாம் பல இடத்து நார்த் இந்தியாவில் இருக்கிறார்கள், மலேசியா, சிங்கப்பூர் இருக்காங்க, ஸ்ரீலங்கா இருக்காங்க, தமிழ்நாட்டில் எல்லாரும் வயசான யாரெல்லாம் வேணும் வேண்டாம் அவர்களிருந்து பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதற்கான உதவி நாங்கள் செய்ய முடியும். அதற்கான தான் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது. ஆனால் உங்களுடைய ஹெல்ப் தேவை, உங்களுடைய உதவி இருந்தால் இன்னும் பேசப்படுத்தலாம்.
இப்போ இந்த குழுக்கள் சந்திக்கும் பொழுது என்ன மொழியில் பேசுகிறார்கள்? ஆங்கிலத்தில் அல்லது
ஆங்கிலத்தில் தான். ஆங்கிலத்தில் ஆங்கிலம் தெரியாது என்றால் தமிழுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருக்கார், மலையாளத்துக்கு ஒரு ஆள் இருக்கார், பஞ்சாபிக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு இருக்கார். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இருப்பார்கள், தெரியாதவங்களும் சொல்லிக் கொடுப்போம். அது என்னென்றால் பெரிய போர்டில் எழுதியிருப்போம். எந்த சவாதி நடந்தாலும் இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு நாள் என்ன, இந்தியாவில் இன்னைக்கு நாள் என்ன, இந்து ஊரில் என்ன நாள் என்ன, அதெல்லாம் போர்டில் எழுதி வச்சுருப்போம். வரவங்களுக்கு பார்க்கலாம். அது இந்தியிலையும் இருக்கும், தமிழிலும் இருக்கும், தெலுங்கிலும், எல்லா 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜிலும் இருக்கும். அதெல்லாம் வயதானவங்க அதை பார்க்கலாம். அது ஒரு நல்ல செய்தி. அது பிறகு சாப்பாடும் ஃப்ரீ
சாப்பாடு
உள்ள
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் ஆஷா ஃபவுண்டேஷன் குறித்து டாக்டர் சுந்தர் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம்.
அப்புறம் பாட்டுகள் பண்ணும், பாட்டு பாடும்.
அது என்ன மாதிரியான பாட்டு?
எல்லாம் சினிமா பாட்டு தான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இந்த மாதிரி வயசானவர்களுக்கு பஜனை பாட்டு 12 மணிக்கு செல்வார், 10 மணிக்கு. பழைய பாட்டு 1942, 1942, 1950 போன 2 வாரத்துக்கு முன்னாடி பாலும் படம் பாடும் ஒன்று பாட்டுனாங்க.
இல்லை, இதை பாடுறது யாரு?
அங்கே பாடுறது 3-4 பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க. இந்த பாலும் பழம் பாடும் பாட்டு கேட்டு ஒரு அம்மா அப்படி கண்ணில் தண்ணி வந்து
பழைய காலத்து ஞாபகம்,
பழைய காலத்து புதுப்பிக்கதான்.
இப்போ ஏன் June 2nd ஒரு நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தீர்கள், அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்களேன்.
ஏனென்றால் June 2nd அன்று நடக்கும் நிகழ்ச்சி, அது சனிக்கிழமை 2 மணிக்கு மேல் 5 மணிக்குள் கிரிபிள் ஸ்ட்ரீட், பிளாக் டவுன், முதியோர் நிலையம், சுமார் 10 நிமிடம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கின்றது. அங்கே மருத்துவர், சட்ட நிபுணர், குழுக்கள், கலைந்துரையாடும் மற்ற மக்கள் எல்லோரும் இருப்பார்கள். வயதானவர்களுக்கு உரிமைகளை பற்றி பேசுவோம், முதியோர் நலத்தை பற்றி பேசுவோம், விழிப்புணர்வு பற்றி பேசுவோம், பொதுமக்களை துன்புறுத்துவதை பற்றி பேசுவோம், அறிவுறுத்தல் பற்றி பேசுவோம், தகவல் மையம் மற்றும் சென்ட்ரல் லிங்க் அரசு மேம்பாட்டு மைய பற்றிய அறிவிப்புகள் தெரிவிப்போம், இலவச தவையுகள், கேள்வி நிகழ்ச்சிகள் மற்றும் சிற்று உணர்வு மற்றும் நீங்கள் எங்களுக்கு வந்து எந்த விதமான குவஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம்.
நீங்க சொன்னதை பார்த்தா முதியோர்களுக்கான நிகழ்ச்சியாக சொன்னீர்கள். ஆனால் இப்ப என் வீட்டில் ஒரு முதியோர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவருக்கு என்ன மாதிரியான சேவைகள் இருக்கு என்று அறிய எனக்கோ எனது துணைவியாருக்கோ விருப்பம் இருக்கலாம், நாங்களும் பங்கு கொள்ளலாமா?
ஆமாம், யார் வேணாம் பங்கு பண்ணலாம். யார் வீட்டில் முதியோர் இருந்தாலும் சரி, முதியோர் கொண்டு வர இந்தியாவிலும் சரி, ஸ்ரீலங்காவிலும் சரி, வயல்நாடு முதியோர் கொண்டு வர பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அறிவுரைகள் நல்லதாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்றால் உங்களுக்கு பென்ஷனை பற்றி தெரியும், அவர்கள் எந்த மாதிரி நிலைமை இருக்கிற, எந்த மாதிரி மெடிக்கேரை பற்றி தெரியும், எந்த டாக்டர் போகலாம், ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், அவருடைய சட்ட அவருடைய உரிமைகள் என்ன, இந்த ஊரில் அவர் துன்புறுத்தினால் என்ன பண்ணலாம், கடன் வாங்கினால் என்ன பண்ணலாம், கடன் வாங்காமல் இருக்க என்ன பண்ண முடியும், இதெல்லாம் சீனியர் சிட்டிசன் ரைட்ஸ் சொல்லணும். அது தெரிந்தால் அவங்களுக்கும் நல்லது, கூட வந்த மகளுக்கும் மகனுக்கும், மருமகளுக்கும் மாற்றுப் பெண்ணுக்கும் அவங்களுக்கும் நல்லது. அதை பற்றி பேசுகிற ஃபோரம் தான் இது சனிக்கிழமை 2nd.
எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை இப்படியான நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள்?
இது சனிக்கிழமை 2nd. அதுக்கடுத்து 22nd June வேற ஒரு ப்ரோக்ராம் என்ன, அது வந்து டிமென்ஷியா பற்றி பேசுகிறதா. டிமென்ஷியா என்றால் மனநிலை அழுத்தம் இல்லாத மனிதர்களுக்கு எப்படி நாம் உதவி செய்ய முடியும்.
மறதி?
ஆமாம், மறதி. மறதி தான் 60-80 வயசு ஆனாலே நமக்கு மறதி வர்றது. 70 மேலே போனால் எல்லாருக்கும் கொஞ்சம் மறதி வரும், 80 ஆனால் பல பேருக்கு மறதி வரலாம். மறதி வந்தால் கஷ்டம்தான். ஆனால் அதை எப்படி நான் சமாளிக்கலாம், எப்படி யார் கூட பேசலாம், அதுக்கு எந்த அதற்காக தகுந்த உதவிகள் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைத்துக்கொண்டு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம்.
சரி, அந்த மறதிக்கான நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னு சொல்லுங்களேன்.
மறதிக்கான நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி நடக்கும் நிகழ்ச்சி காலை வெள்ளிக்கிழமை என்று 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை ஹான்ஸ்பி யூத் கம்யூனிட்டி சென்டர், கார்னர் ஆஃப் மியூரியல் அண்ட் பேர்டு ஸ்ட்ரீட், ஹான்ஸ்பி. இங்கு இலவச மதிய உணவு கொடுக்கப்படும். டாபிக்ஸ் வந்து மூல வயதான நினைவு மறதி நோய் விளைவுகள் நிறைவுகள் பற்றியும், நினைவு இல்லாத மனித நோயுடன் எப்படி வாழ்வது என்பது பற்றியும் குறிப்புகள் கொடுக்கப்படும்.
இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து நிதி கிடைக்கிறது ஐயா?
இந்த நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் இலவச வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். நிதிகள் வந்து பொதுமக்கள் எங்களுக்கு கொடுத்ததனால் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த கலாச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு கொடுக்கலாம், எப்போ வேணா கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கலாம். இது வந்து டாக்ஸ் டிடெக்டர் சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஆனதுனால நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் டாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு
ஆஷா பவுண்டேஷனை பத்தி கேட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்க யாராவது இதை பத்தி மேலதிகமா அறியணும்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்கா? குறித்த செய்திகளை பரிமாறியதற்காக மிக்க நன்றி.
நன்றி சச்சிவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லோரும் 2ஆம் தேதி சந்திப்போம், பேசுவோம், கலைப்போம், பலவித எண்ணங்களை தீர்மானங்களையும் நாம் கலந்து கொள்வோம். அதுக்கு நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.